நாம் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தாரகாசுர வதைப்படலத்தையும் மற்ற அசுரர்களினுடைய வதப்படலத்தையும் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை பின்னுக்கு செல்கிறோம். இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? முருகப்பெருமானுடைய திருநாமங்களினுடைய மகிமைகளை பார்த்தோம். எதற்காக புராணங்களில இதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? கந்த புராணத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எத்தனையோ நாமங்கள் முருகப்பெருமானை பற்றி மட்டுமல்ல, நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், விநாயகப்பெருமானை பற்றி ஷோடச நாமாக்கள் இதிலே தான் இருக்கின்றன. இதில் ஒரு அழகு, காஞ்சி பரமாச்சாரியாரனுடைய அந்த விநாயகனுடைய ஷோடச நாமங்களினுடைய விளக்கம் தெய்வத்தின் குரல் அவ்வளவு பெருசு, அவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ அவரை பற்றி இருக்கிறது, சிவபெருமானை பற்றி இருக்கிறது, வெங்கடாஜலபதியை பற்றி இருக்கிறது, எவ்வளவோ நாமங்கள் இருக்கின்றன. முருகப்பெருமானை பற்றி பல இடங்களிலே கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்காந்தத்தில் இந்த காந்தத்தில் இந்த திருநாம மகிமை சொல்லப்பட்டிருப்பதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். முருகப்பெருமானுடைய நாம மகிமை, முருகான்கிற நாம மகிமை பார்த்தோம். ஒரு கால் முருகா பரம குமரா உயிர் காயனவோதருதாராய் முருகாயனவோர் தரம் ஓதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. திருவேடி மடலையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பாடுவார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள்தாராய். என்ன ஆகும் அப்படி ஓதினால்? முருகா என ஓர் தரம் ஓதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே திருவேணியில் வாழ் பெருமாளே. முருகப்பெருமான் ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் போதுமா? இதை ரொம்ப அழகா, ஒரு முறை ஒரு தரம் சரவணபவா என்று நினைப்பவர் உளத்தினில் நினைத்தவெல்லாம் உடனே கைகூடும் என்று சொல்வார்கள் இல்லையா? என்று வேதங்கள் மொழியிதே உன்னை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரம். அவனுடைய முருகநாமத்தை சொன்னாலும் ஏன் எனக்கு நடக்கலேன்னு கேட்பர். இப்போ ஒரு முறை முருகான்னு சொன்னாலும் போது என்ன கொடுக்கிறான்? தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறானா? முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா? ஒரு திருவடி இல்லை, இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா? இந்த முருகநாமத்தினுடைய மகிமையை பத்தி பார்த்தோம். உடனே கேட்கலாம், என்ன சார் இது புராணம் தானே, இதனால என்ன நடக்க போகிறது, இதுல வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது, என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னால், திருநாமங்களினுடைய மகிமை தான் அடிப்படை. நம்மளே சொன்னேன், முன்னே அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னே அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்று முதன் முதல்ல நாமம் வரும். முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து முருகன் அவனுடைய நாமா. குமரன் அவன் எப்படி இருப்பான்? என்றும் இளையாய் அழகியாய் எரூர்ந்தான் நேரே என்று ரொம்ப அழகாக இருப்பான். எங்கு இருக்கிறான், என்ன செய்கிறான்? குகனாக உள்ளே உறைந்து கொண்டிருக்கிறான். உருவாய் எருவாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று உள்ளே அந்த குகனாக அமர்ந்திருக்கின்றான். அதான் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாயினர். எந்த ஓங்காரமானது சன்னியாசிகளுக்கு மிக உயர்ந்தது என்று அவர்களுக்கு ஓதுவிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு திருமந்திரமானது இந்த உலகத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதோ, வேதம் பிரபஞ்ச காரணம் என்று சொல்வார்கள். அந்த வேதத்தினுடைய அடிப்படை ஓங்காரம். அப்ப அந்த ஓங்காரமானது உலகத்துக்கே காரணமாக இருக்கிறது. இந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக இறைவன் இருக்கிறான். ஓங்காரத்தின் உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று பாடுவார். அதற்கு உள்ளேதான் முருகன் இருக்கிறான். அவன் உரையக்கூடிய இடம் முருகா என் அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரம். அந்த ஓங்காரமானது தமிழிலே முருகா என்று ஆனது. அதைத்தான் இதற்கு முன்னாலே பார்த்தோம். ஒரு விஷயம் முருகன், அந்த முருகப்பெருமான் தான் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய பரம்பரை சக்தி முருகன் என்று ஆன்றைய கருணை கூர் முகங்கள் அருகே கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக அந்த பரம்பொருள் முருகன் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய உருவத்திலே வந்தது. அந்த உருவத்தினுடைய நாமா, அந்த உருவம் இருக்கக்கூடிய ஓங்காரம் முருகா என்கின்ற நாமா. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம், நம்முடைய வாழ்க்கையிலே எது தேவை, எப்படி அடைய வேண்டும் என்கின்ற விவேகம், இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது விவேகம் என்று சொல்வார்கள். அந்த புத்தி ஞானம் நம்மிடத்தில் இருப்பதில்லை. நமக்கு என்ன தேவை, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், இந்த பிறப்பினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாத பொழுது அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் இந்த நாமாதான். அடிப்படையான விஷயம் இந்த நாமா. நாமா என்பதை தெரிந்து கொண்டுதான் அடுத்த படிக்கே நம்ம சொல்ல முடியும். முதல் படி இறைவனுடைய திருநாமம். இறைவனுடைய திருநாமங்களை, இறைவனுடைய பெயர்களை கேட்பது, சொல்லுவது, உச்சரிப்பது, அதனை மனனம் செய்வது, இது அடிப்படையான விஷயம். என்ன நடக்கும் உடனே கேட்கலாம், என்ன நடக்கும், இதை ஏன் சொல்ல வேண்டும்? முதல் விஷயம், இறைவனுடைய நாமாக்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாபங்கள் கழிந்து புண்ணியமானது அதிகரித்து நமக்கு நல்லது செய்கின்றது. இது முக்கியமான விஷயம். நாமங்களை சொல்ல சொல்ல நமக்கு என்னனே தெரியாது. அவப்பொழுதுல தவப்பொழுது என்று சொல்வார்களே, அதே போல வெறுமையாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அவமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழுதிலே அதனை தவப்பொழுதாக மாற்ற வேண்டும் என்றால் இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அவனுடைய நாமங்களை உச்சரித்தால் முதல் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன. பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன, பாபங்கள் நிறுத்தப்பட்டு புண்ணியமானது ஏற்படுகிறது, நமக்கு நல்லது நடைபெறுகிறது வாழ்வில். இதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னாகும், பாபங்கள் தடுக்கப்பெற்ற காரணத்தினாலே, வாழ்விலே நல்ல விஷயங்கள் நடக்கின்ற காரணத்தினாலே இறைவனை நோக்கிய எண்ணமானது ஏற்படும். இறைவனை பற்றிய எண்ணமானது ஏற்படுமாக, நல்லதே நடக்கிறது, இதை கொடுத்தவன் யார், ஏன் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக இந்த நாமத்தின் காரணத்தினாலே, இந்த நாம பிரபாவத்தின் பிரபாவத்தாலே அவனை பற்றி எண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம். அவனை பற்றி எண்ணம் நான் சொல்லல, அவனை பற்றி எண்ண வேண்டும், அவன் யார், நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமானது ஏற்படும். அது இரண்டாவது விஷயம். அதாவது ஆர்வம், ஆசை. அந்த ஆசை என்று சொல்லக்கூடியது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை இருக்கின்றதே, அது இரண்டாவது உண்டாகும். இப்படி ஆசைப்படும் பொழுது அவனை எப்படி அடைவது, அவனை எப்படி தோத்தரிப்பது, அவனை எப்படி புகழுவது, அவனை போற்றுவது என்று சொல்லக்கூடிய ஆசை வரும் பொழுது இதே நாமாதான் பயன்படும். நாம முன்பே பார்த்தோம், தேனானது பாலானது உணவாகவும் மருந்தாகவும் இருப்பதை போலவே முதல்ல குழந்தைக்கு வந்து வயிறு சரியா இல்ல, பால் கொடுத்து வேற ஒண்ணுமே வேண்டாம், வயிற்றை சரிப்படுத்துகின்றார்கள். பிறகு வயிறு சரியான பிறகு அதே பாலை உணவாக கொடுப்பதை போலவே இந்த நாமங்களை உச்சரிக்கின்ற காரணத்தினாலே வயிறு சரியில்லைன்னு சொல்லும்படியாக நம்மை இந்த வாழ்வு சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்வு திருத்தப்படுகிறது, மீண்டும் அதுவே உணவாக வருகிறது. மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது உணவாக வருகிறது. என்ன உணவாக வருகிறது? இறைவனை தோத்தரிப்பதற்கு, இறைவனை அடைவதற்கு இந்த நாமா தான் பயன்படுகிறது. அடுத்ததாக முதலிலே நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்வதற்கு நாமா பயன்பட்டது, இரண்டாவது அவனை அடைவதற்காக, அவனை தோத்தரிப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக பயன்படக்கூடியது இந்த நாமாதான். அப்ப இரண்டாவது உணவாக பயன்படுவதை போலவே இந்த நாமங்களும் பயன்படுகின்றன. சரி, இறைவனை தோத்தரிக்கிறோம், அடுத்தது என்ன வரும்? அடுத்தது விவேக புத்தி என்று சொல்வார்கள். இதெல்லாம் பின்னாலே வருகிறது. தட்சகாண்டம் அல்லது அசுரகாண்டம் வரும் பொழுது காசியவர் உபதேசம் செய்வதாக வரும். அந்த சில காண்டங்களிலே வரும் பொழுதுல அந்த உபதேசத்தோடு நாமும் பார்க்கிறோம். இப்ப அடுத்ததே பார்க்க போகிறோம். சில வேதத்தினுடைய கருத்து என்ன என்பதெல்லாம் இங்க வரும். முருகப்பெருமான் ரொம்ப அழகா சொல்லுகிறார் அந்த இடத்துல வேதத்தினுடைய கருத்து என்ன, என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப அடுத்தது என்ன வரும்? இந்த நெறி நாமத்தினுடைய நெறியிலே நிற்கும் பொழுது இறைவனை வணங்குகிறோம். இறைவனை வணங்கும் பொழுது விவேகம், இது அடையத்தக்கது என்று சொல்லக்கூடிய விவேகம் வரும். அந்த புத்தி வரும், அந்த அறிவு வரும் பொழுது, புத்தி விவேகம் வரும் பொழுது அந்த விவேகத்தின் காரணத்தினாலே இறைவனை அடைவதற்காக பிரயத்தனம் செய்து இறைவனுடைய திருவடிகளை நாம் அடைகிறோம், அவனை சரண் அடைகிறோம். உன்னாலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சரணடைந்து என்னை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத அருள்தாரா என்று ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் கா எனவோத அருள்தாரா என்று இந்த வார்த்தையில வரும். இது ரொம்ப விரிவாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ஒரு கால் ஒரு முறை, அந்த ஒரு கால் ரெண்டு இடத்துல வரும். ஒரு கால் முருகா, முருகான்னு ஒரு முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் நீங்கும். அடுத்தது எவன் பரம்பொருள்னு தெரியும், பரமா குமரா, அடுத்தது அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டோம். இவனே முருகப்பெருமானாக இருக்கிறான், அவனே மந்திர பொருளாக அந்த ஷடாட்சரமாக நமக்குமாராயா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஷடாட்சரத்தை கொண்டு வந்து வைத்தார். ஒரு கால் முருகா, அவனே பரம்பொருள் பரமா குமரா, அவன் ஷடாட்சர பொருளாக இருக்கிறான் குமரா, அவனிடத்திலே என்னுடைய ஆன்மாவை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத. ஒருமுறை முருகா என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிய ஆரம்பித்து நமக்கு ஆசை வருகின்றது. நான் சொன்ன படித்தரம். இரண்டாவது முறை என்னாகிறது, அந்த மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது விருந்தாக மாறும் பொழுது உயிர்கா என ஓத அருள் தாராய். உயிர்கா என ஓத அருள் தரும் பொழுது அதே பாடல், இந்த திருவேலி மடலை பாடல்ல இரண்டு முறை முருகா என்று வைத்தார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள் தாராய், முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இப்ப இரண்டு விஷயங்கள், இரண்டு முறை முருகான்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? இங்க அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல் என்ன, ஒன்று நம்முடைய பாபம் கழிந்து, இதைத்தான் சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று சொல்வார்களே, நல்வினை தீவினை இரண்டும் ஒப்புற்று கழிந்து ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடியது பக்குவமாகி அது கனிந்து மாறுபட்டு சத்தினிபாகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனை அடையக்கூடிய தன்மைக்கு வருகிறோம். அப்பொழுது இறைவன் அவன் அருளாலே நம்மை அவனிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான். நான் ரொம்ப சுருக்கமா இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், விரிவாக சொல்ல அஞ்சி விரிவாக நேரம் கிடைக்கும் பொழுது நாமும் பார்க்கிறோம். ஏன்னா கந்த புராணமே ரொம்ப தெரியுது, அதுல எத்தனையோ கருத்துக்கள். இந்த ஒரு கருத்து மீண்டும் அதை நினைவுறுத்துவதற்காக இங்கே சொல்லுகிறேன். இந்த நாமாக்கள் இறைவனை அடைய பயன்படுகின்றன, அதுதான் சொல்ல வருகிறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம் முக்கியமானது என்னன்னா, நீங்க இறைவனை அடைவது அதாவது மோட்ச சாதனம், மோட்சத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசை என்று சொல்லக்கூடியது கூட பின்னாடி வரலாம். முதல்ல என்ன வரும், எனக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாப இந்திரிய தாப சபல மர வந்து நின்கடல் தருவாயே என்று பாடுவார் அருணகிரிநாதர். இந்திரிய தாபத்தினாலே நான் ஆட்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் எனக்கு இந்த நாமா மருந்தாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு துன்பம் என்று இருக்கும் பொழுது முருகா என்கின்ற நாமங்கள் தான் மொழிக்கு துணை. முருகா எனும் நாமங்கள், மேன்மை மேன்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகா என உனை ஓதும் தவத்தினர், அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு வியாதி வராது, என்றைக்குமே குறைவராத செல்வம் அடைவார்கள், பரகதியும் உற்றிடுவார் என்று திருப்போரூர் சந்நிதி முறையிலே சொல்வதைப் போலவே முருகா என்கின்ற நாமம் இருக்கிறதே அது ஓங்காரத்தினுடைய வடிவம். அந்த முருகா என்பதுதான் இறைவனுடைய தமிழ் வடிவம். அது மட்டும் கிடையாது, அந்த முருகா என்கின்ற நாமா நமக்கெல்லாம் இந்த ஈக உலகத்திலே ஈகபர சௌபாகியம் என்று ஈக சௌக்கியத்தை இங்கே கொடுக்கிறது. முதல் விஷயம் அது நமக்கு தேவைதானே, அது இல்லாமல் இருக்க முடியுமா? எனக்கு வீடு வேணும், நல்ல செல்வம் வேண்டும், நல்ல மனைவியோ நல்ல கணவனோ வேண்டும், நல்ல புத்திர பேர் வேண்டும் என்று சொல்லும்படியாக வால்மீகி ராமாயணத்துல முதல்ல பார்த்தமே, கந்தனுடைய கதையை எவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரோஷ்ய ஸ்கந்த சாலோக்கியமா புனியாத் என்று சொல்லும்படியாக ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பௌத்தர்கள் நல்ல செல்வம் பின்னாலே கந்தனுடைய உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. இப்போ நமக்கு அடுத்தது பெரிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் முருகா என்கின்ற நாமங்கள் அதற்கு தோணியாக இருக்கின்றன. முருகா என்கின்ற நாமத்தை பிடித்துக் கொண்டால் நாம் நிச்சயமாக நம்முடைய துன்பங்களிலே இருந்து விடுபடலாம் என்கின்ற ஒரு அடிப்படையான கருத்தை இங்கே மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். நாமங்களினுடைய பிரபாவத்தை மீண்டும் சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், இப்ப பல இடத்துல ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், முருகப்பெருமானை அசுரர்கள் உட்பட பல பேரும் ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது முருகப்பெருமானை சிவபெருமான் அழைத்தார். அழைத்து தன்னுடைய மடி மீது அமர்த்தி, முருகா தேவர்கள் எல்லாம் ரொம்ப துன்புற்று விட்டார்கள், அந்த துன்புற்ற தேவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். எப்படி அருள் செய்வாய்? பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவறல் செய்து, அதாவது துன்பமே செய்து, பருவறல்னா துன்பம், விண்ணவர் தம் ஊரினை முறுக்கி தீமையை இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நிதீகி மகவான் பேரரசழித்து சுரர்துயர் அகற்றி பெயர்தி என்றான் எந்தை பெருமான் என்று சூரனை அவனுடைய சுற்றத்தோடு உற்றம் சுற்றத்தோடு அழித்து தேவர்களுக்கு அவருடைய நகர்களை கொடுத்து இந்த சுருதியின் நெறி நிதீகி, அதுதான் முக்கியமான வார்த்தை இங்க. ஏன் இவனுடைய முருகப்பெருமானுடைய அவதாரம் நடந்ததுன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று சொல்வாரே கீதையில, அதே விஷயம்தான். தர்மத்தை ரட்சிப்பதற்காக, வேத தர்மத்தை ரட்சிப்பதற்காக இந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது. நம்முடைய க்ஷண்மிதமான மதங்களுமே வேதத்தை அடிப்படையாக கொண்டவை. வேதம் என்கின்ற ஆதாரம் அடிப்படை அஸ்திவாரத்தின் மீதுதான் எல்லாமே அமர்ந்திருக்கின்றன. இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்தினுடைய விளக்கங்கள். அது இல்லாம இல்ல வேத பாக்கியமான விஷயங்கள் கிடையாது. இப்ப பல பேருக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, இந்த கதை புராணம் படிக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் யாருக்குமே கவலை கிடையாது, நான் செய்வது நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்படி சொன்னால் போதும் என்று சொல்லும்படியாக அவர்களுக்கு என்று தனி வழி வைத்துக் கொள்ளுகிறார்களே, அது தவறானதுங்கிறதுக்கு தான் சொல்ல வருகிறேன். முருகப்பெருமானுடைய அவதாரமானது சுருதியின் நெறி நிவீகி என்று சொல்லும்படியாக வேத மார்க்கத்திலே இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம். உடனே வணங்கி நின்றாராம் முருகப்பெருமான். எனக்கு இப்பணியை செய்வதற்கு ஆணையிட வேண்டும் என்று சொன்ன உடனேயே அனைத்து உச்சி முர்ந்து முருகப்பெருமானிடத்திலே சென்று வா என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானை போருக்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அப்படியே குழந்தைய அனுப்ப முடியுமா? தந்தையானவர் தன்னுடைய மனத்தாலே நினைத்தாராம். நினைத்த உடனேயே உலகங்களையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய 11 விதமான படைக்கலங்கள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும். சூரியனை பல கோடி சூரிய பிரகாசத்திற்கு நிகரான ஒன்றை அந்த 11 ஆயுதங்களை கொடுத்தாராம். எங்கிருந்து வந்ததுனர் 11 ருத்ரர்களையே படைக்கலங்களாக கொடுத்தாராம். பொன்றிகள் செடிலத்து அண்ணல் தன் பெயரும் புருவிழா உருவமும் தொன்னாள் நன்று பெற்று உடைய உருத்திரக்கணத்தோர் நவில் அந்த உருத்திரக்கணர்கள் தன்னை போலவே பெயரையும் தன்னை போலவே உருவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள், 33 கோடி தேவர்கள்னு சொல்லுகிறோமே, அந்த 33 கோடியில 11 கோடி பேர் ருத்ரகணங்கள். அதுல ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்வார்கள். அதுல தலைவர்களாக இருக்கப்பட்ட அந்த 11 தலைவர்கள் இவரை போலவே சிவபெருமானைப் போலவே உருவத்தை உடையவர்கள், சிவபெருமானைப் போலவே நாமத்தை ருத்ரன் என்கின்ற நாமத்தை உடையவர்கள், அவர்களை படைக்கலங்களாக மாற்றி கொடுத்தாராம். நவிலரும் தோமரம் கொடி வாழ் மந்திரல் குலிசம் பகழி அங்குசமும் மணி மலர்பங்கையும் தண்டம் வென்றிவில் மழுவுமாகி விற்றிருந்தார் விரல் மிகும் அருமுகன் கரத்தில் என்று அவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய 12 கரங்களிலே 11 படைக்கலன்களாக, இன்னும் ஒரு கை மிச்சம் இருக்கு, அதான் முக்கியமான விஷயம், 11 படைக்கலன்களாக அவர்களுக்கு கொடுத்தாராம். தோமரம் கொடி வாழ் குலிசம் அம்பு அங்குஷம் மணி தாமரை தண்டு வில் மழு என்று சொல்லக்கூடிய 11 படைக்கலன்களாக, இதுல நல்லா கவனிக்கலாம், கொடியும் படைக்கலன், தாமரை பூவும் படைக்கலன், மணியும் படைக்கலனாக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம இன்னும் பலவிதமான கருத்துக்களை தனியாக எடுத்துக்கொண்டு நான் செல்கிறேன், அப்பொழுது எல்லாம் பார்க்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றையும், இப்போ வாள் இருக்கிறது சொல்லலாம், தோமரம் இருக்கிறது, தண்டு இருக்கிறது, தண்டுனா கதாயுதம்னு சொல்லுவோம், வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது, இதெல்லாம் ஆயுதங்கள், மழு இருக்கிறது ஆயுதம் என்று சொல்லலாம். ஆனால் தாமரையும் ஆயுதமாக, கொடியும் ஆயுதமாக, இவருக்கு மணியும் ஆயுதமாக, எல்லாமே இறைவனிடத்திலே ஆயுதமாக வந்து அமர்ந்திருக்கிறது. அந்த ஆயுதங்களின் மூலமாக அசுரர்கள் குழுவை அழிக்க வேண்டும் என்று அவருக்கு கொடுத்தாராம். கொடுத்தது மட்டும் கிடையாது, இதைவிட மிகச் சிறந்ததாக தன்னுடைய மனத்திலே இருந்து தன்னிடத்திலே இருந்து ஒரு ஆயுதத்தை தோற்றுவித்தாராம். 11 ருத்ரர்கள் இங்கே 11 படைக்கலன்களாக மாறினார்கள். இப்போ தன்னிடத்திலேயே இருந்து பகைவர் அத்தனை பேரையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கப்பட்ட ஒரு சக்தி ஆயுதத்தை, அந்த சக்தி ஆயுதத்தை தன்னிடத்திலே இருந்து எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் எவரையும் வெற்றி கொள்ளக்கூடியதான ஒரு ஆயுதத்தை கொடுத்தாராம். இத கந்தபுராணத்துல ரொம்ப அழகாக கச்சியப்பர் பாடுவார். ஆயதர் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் அதை என்ன செய்யுமா, பூதமும் அடுவது, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது, பஞ்சபூதங்களையும் அழிக்கக்கூடியது, பல் உயிரும் ஒரு தலை முடிப்பது, எல்லா உயிர்களையும் ஒரு சேர முடிக்கக்கூடியது, ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மாயிரும் திறனும் வரங்களும் சிந்தி, யார் மேல விடுத்தாலும் சரி, இவர் தான் இவர்கிட்ட தான் போகும் இவர்கிட்ட போகாதுங்கிறதே கிடையாது. ஏன்னா மற்ற படைக்கலன்களை எல்லாம் பார்க்க போகிறோம், பாசுபதாஸ்திரம் கூட முருகப்பெருமானிடத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாம் வணங்கி நின்றன என்று பார்க்க போகிறோம். ஆனால் இங்கேயோ இந்த அஸ்திரத்துக்கு இந்த ஆயுதத்துக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த ஆயுதம் யார் மீது விடுத்தாலும் ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மா இரும் திறலும் வரங்களும் சிந்தி, அவர்களுடைய வரங்களையும் அவர்களுடைய உயிரையும் சிந்த வைத்து மண் உயிர் உண்பது, அவருடைய உயிர்களை உண்ணக்கூடியது, எப்படைக்கும் நாயகம் ஆவது, எல்லா படைக்கும் எல்லா படைக்கலன்களுக்கும் ஒரு நாயகமாக இருக்கக்கூடிய ஒன்றை நாயகமாவது, ஒரு தனி சுடர் வேல் நல்கியே, ரொம்ப அழகாக கொண்டு வர, சுடர் வேல் நல்கியே, பிரகாசிக்கக்கூடிய ஒரு வேலை எடுத்து முருகப்பெருமானத்தில் கொடுத்தாராம், நல்கியே மதலை கை கொடுத்தான். இந்த வேலை பற்றி பல இடத்துல கச்சியப்பர் மிக அழகாக சொல்லுவார், இது படைக்கலம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், அது முதலே சொல்லுறேன், இது படைக்கலம் அல்ல. சிவபெருமானே முருகன், சிவபெருமானே தன்னிடத்திலே இருந்து தோற்றுவித்த ஒரு ஆயுதம் வேல், வேல் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதம். இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், அம்பிகை தான் இந்த வேலாகவே வருகிறாள், தன்னிடத்திலே இருந்து சக்தி என்கின்ற ஆயுதத்தை கொடுத்தான் என்று ஸ்காந்தத்திலேயும் வரும், இங்கேயும் அவர்கள் சொல்லுகின்றார். எப்படைக்கும் நாயகம்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் அழித்து காக்கக்கூடிய ஒரு தன்னை உடையது, இந்த பிரபஞ்ச காரணமாக இருக்கக்கூடியதாக ஒரு படைக்கலன் வருகிறது, அது அம்பிகை தவிர வேற கிடையாது. இப்போ அம்பிகையோ பரமேஸ்வரனோ முருகனோ எல்லாம் ஒன்றுதான், மற்ற எல்லாவற்றையும் விட இந்த வேலுக்கு என்ன பெருமை, இப்ப சக்கராயுதம் சொன்னா தனியாக சக்கரைப்படை என்று சொல்லியாக சொல்லலாம், அவருக்கு சக்கரம் உண்டு சங்குண்டு, சக்கரம் தான் விஷ்ணு என்று சொல்றது கிடையாது, சக்கரத்தாழ்வார்னு அவர் தனி, அவரே சக்கரத்தாழ்வார் தான் விஷ்ணுன்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி திரிசூலம் என்று சொல்லக்கூடிய சூலாயுதம் சிவபெருமானுக்கு சொல்லலாம், ஆனா திரிசூலம் தான் சிவபெருமான் என்று யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி அல்ல, வேலை இட்டால் வேல்தான் முருகப்பெருமான் என்று வணங்கப்படும், வேற எந்த விதமான பாசம் அங்குஷம் திரிசூலம் தண்டாயுதம் அல்லது மலர் சக்கரம் எத்தனையோ ஆயுதங்கள், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் வஜ்ராயுதம் எத்தனையோ ஆயுதங்கள் உண்டு, இந்த ஆயுதங்கள் தான் இறைவன் என்று வணங்குவதில்லை, ஆயுதங்கள் அவனுடைய தேவதைகள் பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லுவார்களே தவிர இவன் தான் அவன் அந்த தெய்வம் என்று சொல்லுவது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நாம் எதை வணங்குகிறோம், வேலை வச்சு பூஜை செய்தாலும் போதும். நீங்க பார்த்திருக்கலாம், பஞ்சாயுதன பூஜை செய்யும் பொழுது ஐந்து மூர்த்தங்கள் இருக்கும், முருகப்பெருமானுக்கு அங்கே மூர்த்தம் கிடையாது, வேலும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் முருகப்பெருமான் இருக்கிறார், அதுதான் முக்கியமான விஷயம், பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் இறைவனாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானே, எந்த மூர்த்தியை நீங்கள் வணங்கினாலும் அந்த மூர்த்திக்குள்ளே முருகப்பெருமான் இருக்கிறார். ஆனா சில பேருக்கு அதை வணங்க வேண்டவர் இருந்தார், வேல் வைத்து பூஜித்தால் போதும் என்று சொல்வார்கள், அந்த வேலை வைத்து பூஜித்தாலும் போதும், அந்த வேல் என்பதே முருகப்பெருமானுடைய உருவமாக இருக்கிறது, பல இடங்களில் வேலு தான் இருக்கும், அந்த இடத்துல அப்படியே வேல் வைத்தால் போதும், அதான் முருகப்பெருமான். நீங்க திருப்பரங்குன்றத்துல போனா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொஞ்சம் தான், ஆனா அவருடைய வேலுக்கு தாமிர வேலாக அங்கே இருக்கும், அதுக்கு தான் பால் ஊற்றி அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார்கள், கொடுக்க கொடுக்க அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். இதை போல வேல் என்பது அவனுடைய உருவமாக சிவனுடைய உருவமாகவே அங்கே இருக்கும், சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதமாக மதலை தன்னுடைய குழந்தையினுடைய கையிலே கொடுத்தான். இங்கே ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி இந்த சக்தி என்று சொல்லக்கூடிய வேலை சிவபெருமான் தான் படைத்துக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது, நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் திருவிழாக்களிலே சக்தியின் இடத்திலே இருந்து முருகன் வேல் பெறுவதாக ஒரு சம்பிரதாயம் நீங்க பார்க்கலாம். இந்த கந்த சஷ்டி வரும்பொழுது கந்த சஷ்டியிலே முருகப்பெருமான் அம்பிகையினுடைய சந்நிதிக்கு போய் அங்கிருந்து வேல் வாங்கி வருவார், இது சிக்கல் எல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கும் அந்த திருத்தலத்தில எல்லாம் என்று சொல்லுவார்கள். இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, புராணங்கள் தர புராணங்கள் சில விஷயங்கள் இந்த புராணத்தை விட விளக்கமாக மற்ற புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கும், தல புராணங்கள் காரணம். அதே மாதிரி அருணகிரிநாதர் பாடுவார், எம்புதல்வா வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்றுமுழானே மனோகரா வயலூரா என்று பண்டு சுராபான சூரனோடு எதிர் போர் கண்டு யாரு அம்பிகை பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர் போர் கண்டு எம்புதல் வா வாடி வாடி என்னும் படி வீரான வேல் தர என்று முள்ளானே மனோகர பயலூரா அவள் கொடுத்தாள் என்று வரும். இன்று முழானே இன்று முழானே என்று சொல்லும்படியாக அந்த மனோகரன் வயலூரனுக்கு முருகப்பெருமானுக்கு அவ என் புதல்வா வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்று இந்த வேலை அம்பிகை கொடுத்தாள். புராணங்களின் காரணத்தினாலே மற்ற தல புராணங்களின் காரணத்தினாலே இந்த வேலை அம்பிகை நடத்திய இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்திலே இருந்து கொடுத்தான், தன்னிடத்திலே இருந்து அந்த சக்தி ஆயுதத்தை படைத்துக் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக சிவனிடத்திலே இருந்து வந்த காரணத்தினாலே சிவனிடத்திலே இருந்து வருவது சக்தி பரசியமாக இருக்கப்பட்டது. அதுதான் அந்த சக்தி தான் இங்கே கொடுத்தாள் என்பதாக மறைமுகமாக சூச்சகமாக சொல்லக்கூடியதாகவும் அம்பிகையினிடத்திலே இருந்து வேல் வாங்கினான் என்று நடைபெறுகிறது. அப்படியே அம்பிகையினிடத்திலே வணங்கி வழிபடுகின்றானா உச்சி முகந்து